இன்னைக்கு இப்ப நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு சிக்கலான வேத பகுதியை நம்ம ஆராய போகிறோம். மறுபடியும் அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இப்ப வாசிக்கிற பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இது கொஞ்சம் சிக்கலான பகுதியாகத்தான் இருக்கிறதாக. ஆனா தேவனுடைய வார்த்தையில சிக்கலுக்கு இடமே இல்லை. நாம் பலவீனர்களாக இருப்பதால், ஞானம் குறைவானவர்களாக இருப்பதால் நமக்கு அது சிக்கலாக தெரிகிறது. இப்ப இதை எப்படி தெளிவாக புரிந்து கொள்வது? 20வது நூற்றாண்டுல, இப்ப நம்ம 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம், அதற்கு முன் இருந்த நூற்றாண்டுல ஜெர்மன் நாட்டுல ஒரு வேத வல்லுநராக இருந்த, ஒரு ஸ்காலராக இருந்த மனுஷனுடைய பேரு ரூடோல்ஃப் போல்ட்மான். அந்த ரூடோல்ஃப் போல்ட்மான் என்ன சொன்னாருன்னா, வேதம் முழுவதும் கர்ண பரம்பரை கட்டுக்கதைகளால் நிரம்பி காணப்படுகிறது என்றும், அந்த கட்டுக்கதைகளை நாம் முதலில் அகற்றிவிட்டால் மட்டுமே அந்த வேதத்தின் மூலம் கர்த்தர் போதிக்கும் சத்தியத்தை அறிந்து நடைமுறை வாழ்க்கையில் அதை போதனைகளை பின்பற்ற முடியும் என்று போல்ட்மான் சொன்னார். இப்ப வேதம் பூரா கட்டுக்கதை இருக்கு, அப்ப அந்த கட்டுக்கதைகளுக்குள்ள வேதத்தின ஆண்டவருடைய சத்தியம் இருக்கு. இப்ப அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றத புரிந்து கொள்ளலாம்னு போல்ட்மான் சொன்னாரு. அப்ப அந்த போல்ட்மான் முக்கியமா புதிய ஏற்பாட்டு அற்புதங்களை எல்லாம் கட்டுக்கதைகளாக பார்த்து அவற்றை எல்லாம் நிராகரித்தார். அதே கால பகுதியில் இருந்த வேறு சில இறையியல் வல்லுநர்கள் புதிய ஏற்பாட்டிலும் இதே விதமான கட்டுக்கதைகள் இருப்பதாக சொல்லி அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அற்புதங்களுக்கு எல்லாமே லிபரல் விளக்கம் அளித்தார்கள். ஆகவே நமக்கு முன்னால் இருக்கிற இந்த வேத பகுதி, ஆதியாகமம் 6வது அதிகாரம் அந்த பகுதியில், தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை மனமுடிக்க பிள்ளைகளை பெற்றதாக சொல்லப்பட்டிருப்பதை சிலர் பழங்காலத்து கிரேக்க ரோம கதைகளிலே வரும் கடவுளர்கள் மனிதர்களில் பெண்ணெடுத்து பிள்ளை பெறுவதற்கு ஒப்பானதாக காணப்படுகிறது என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த மாதிரி பார்த்தவங்க தான் வேதத்துல பல பகுதிக்கு தவறா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து வில்லியம் பாக்லே. வில்லியம் பாக்லேயும் ஆண்டவரை பற்றிய அற்புதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு விரிவுரையாளன், ஒரு மனுஷன், யோனாவை பத்தி எழுதின நூல்ல யோனாவை மீன் விழுங்கியதான அந்த இதை கட்டுக்கதையுமே எழுதிட்டார். ஆகவே இந்த பகுதி பற்றி அந்த மாதிரியான மனிதர்கள், லிபரல் இறையியலாளர்கள், அதே காலத்துல நவீன காலத்துல இருக்கின்ற லிபரலா இல்லாதவங்க கூட கொடுக்கின்ற விளக்கம் என்ன? இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவ குமாரர்களை அவர்கள் தேவ தூதர்களாக விளக்கம் கொடுக்கிறார்கள். தேவ தூதர்கள் சொன்னா ஏஞ்சல்ஸ், ஆவி ரூபமாக இருக்கின்ற தேவ தூதர்கள், த ஏஞ்சல்ஸ். வேறு சிலர் விழுந்து போன தேவ தூதர்கள், அதாவது சாத்தானும் அவனுடைய அடியாள்களும், டீமன்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அப்படி பார்த்து விளக்கம் அளிக்கிறார்கள். அதாவது கர்த்தரால சிருஷ்டிக்கப்பட்ட அவருக்கு பணி செய்வதற்காக இருக்கின்ற அந்த ஆவி ரூபமான தேவ தூதர்களாக அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி அவங்க விளக்கம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம், வேதத்தின் சில இடங்களில் ஆதி ரூபமான தேவ தூதர்கள் தேவ குமாரர்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஆதியாகம 6வதில் சொல்லப்பட்டிருக்கும் தேவகுமாரர்கள் தேவ தூதர்களே என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்ப இந்த பகுதிக்கு இப்படியும் ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம், ஆனால் அதுதான் சரியான முறையான விளக்கமாங்கிறது தான் கேள்வி. இப்ப என்ன பொறுத்தவரையில் நான் மட்டுமல்ல, இன்னும் அநேக இறையியல் வல்லுநர்கள், அதுவும் சீர்திருத்த இறையியல் போதனையாளர்கள் இப்ப நான் சொன்ன அந்த லிபரல் விளக்கத்தை ஆதரிக்கவில்லை. அதுவல்ல சரியான விளக்கம். தேவ தூதர்கள் மனிதருடைய குமாரத்திகளோடு, மனிதர்களுக்கு பிறந்த பெண்களோடு உடலுறவு கொண்டார்கள், திருமணம் முடித்தார்கள் என்று இந்த வேத பகுதி போதிக்கிறது என்பதை நான் நம்பவில்லை. அப்படியான போதனையை வேதத்தில் எந்த பகுதியிலையுமே பார்க்க முடியாது. இதற்கான சரியான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, தேவ குமாரர்கள் என்ற பதம் வேதத்தின் ஏனைய பகுதிகளில் எந்த முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல ஆராயணும். எப்பவுமே வேதத்துல ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இதுதான் அதற்கு விளக்கம்னு நம்ம முடிவெடுத்திடக்கூடாது. வேதத்தின் ஏனைய பகுதிகளில் எல்லாம் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆராயணும். அதுக்கு நமக்கு உதவி செய்கிறது தான் கொன்கோர்டன்ஸ், ஒத்த வார்த்தை வாக்கிய அதிக அகராதின்னு சொல்லுவோமே, அந்த கொன்கோர்டன்ஸ் உதவி செய்யும். ஒரு வேத பகுதியை ஏனைய வேத பகுதிகளோடு வைத்து ஆராய வேண்டும் என்ற முக்கிய வேத விளக்க விதியை இப்பொழுது நம்ம பயன்படுத்துவோம். அதாவது கம்பேர் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர், இந்த வேத பகுதியை ஏனைய வேத பகுதிகளோடு வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது நம்ம முதலாவதாக பார்க்கிறோம் இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது தேவகுமாரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை பிரயோகம் இயேசுவை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும், ஹி இஸ் த சன் ஆஃப் காட், தேவகுமாரன். Not only he is the son of man, our son of God in solli pudhiya paathiliye nariya pagadigalla thelivaga sollapattirukirathu. Ini rendavathu sila velaigalil idhe vaarthai prayogam, adu deva kumaran endu deva thoodargalai kurithum payanpaduthapattirukirathu. Adhaan aavi roopamaga irukkindra aanduvudaiya srishtiyagi and the angels, அவங்களை குறித்தும் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். யோபு 6:1 ஒரு நாள் தேவ புத்திரர், அப்ப தமிழ்ல அங்க தேவ குமாரர் இருக்கிறத இங்க தேவ புத்திரர்னு போட்டிருக்கிறாங்க, ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியாது. அப்ப த சன்ஸ் ஆஃப் காட்ங்கிறது தான் இங்க ஆங்கிலத்தில். ஒரு நாள் தேவ புத்திரர் அல்லது தேவ குமாரர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இப்ப இதையே யோபுல 2:1 நம்ம பார்க்கலாம். அடுத்து சங்கீதம் 29:1 பலவான்களின் புத்திரரேன்னு போட்டிருக்கு. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இங்கேயும் தேவ தூதர்களை குறித்து தான் சொல்லுகிறது. அவர்கள் பலவானாகிய ஆண்டவருடைய புத்திரர்கள் என்ற அர்த்தத்துல அங்க சொல்லப்படுகிறது. இனி யோபு 38:7 பார்க்கிற பொழுது அங்கு பார்க்கிறோம், அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அப்ப இதுல எல்லா வசனத்திலையும் தேவ தூதர், இந்த மூணு வசனங்களையும் தேவ தூதர்களை குறித்து அவர்கள் தேவ குமாரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுவை அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதாக வேதத்துல பார்க்கிறோம், தேவ தூதர்களை அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதாக வேதத்துல பார்க்கிறோம். இனி மூன்றாவது, சில வேளைகளில் இந்த தேவ குமாரர்கள் என்பது மனிதர்களான கர்த்தரின் பிள்ளைகளை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அடிக்கடி அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது விசுவாசிகளை குறித்து. சில வசனங்களை பார்ப்போம். மத்தேயு 5:9 எடுத்து பார்த்தால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், தேவனுடைய குமாரர்கள் எனப்படுவார்கள். ரோமர் 8:14 பார்த்தால், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள், அதாவது தேவ குமாரர்களாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 3:26 பார்க்கிற பொழுது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள், தேவ குமாரர்களாயிருக்கிறீர்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவ குமாரர் என்ற வார்த்தை பிரயோகம் இப்படி மூணு விதமாக இயேசுவை குறித்தும் தேவ தூதர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஏஞ்சல்ஸ் மட்டும் குறித்து பயன்படுத்தப்படவில்லை, ஆண்டவரை குறித்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை குறித்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருத்தரை குறித்து மட்டும் பயன்படுத்ததா நம்ம பார்க்கல, சமமாகவே கடவுளை குறித்தும் மனிதர்களுக்குமா கடவுளுக்கு உரியவர்களுக்கும் மனிதர்களுக்குமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 6:1 தேவ குமாரர்கள் என்ற வார்த்தை பிரயோகத்துக்கான விளக்கத்தை இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை மட்டும் வைத்து புரிந்து கொள்ள முடியாது, அப்படி செய்யறதும் தவறு. அது மட்டுமல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த தேவ குமாரர்ங்கிறது ஏஞ்சல்ஸ் மட்டும் குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா நினைச்சு விளக்கம் கொடுக்கிறது ஆதியாகமம் 6:1 தவறுன்னு சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் பரலோகத்து ஜீவன்களான அந்த தேவ தூதர்கள் மானிட பெண்களோடு உறவு கொண்டார்கள் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல வேதத்துல அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தா, ஏற்கனவே நான் சொல்ல வேதம் வேதத்துக்கு முரணாக பேசாது மட்டுமல்ல, வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்ற வேத விளக்க விதியை பயன்படுத்தினால் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருப்பதாக. ஏனென்ற அது மட்டுமில்லை, அப்படியான ஒரு உறவுக்கு அவசியமும் இல்லை. ஆவி ரூபமானவர்கள் தேவ தூதர்கள் மனித ரூபத்தில் தோன்றி மனிதர்களோடு பேசி இருக்கிறார்கள், மனிதர்களோடு உணவருந்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவ தூதர்கள் மனித ரூபத்திலே வந்து தரிசனம் அளித்தார்கள், லோத்துவும் அவர்களை கண்டு அவர்களோடு பேசி இருக்கிறான். ஆனால் தேவ தூதர்கள் மானுட பெண்களோடு உறவு கொண்டார்கள் என்பது கற்பனாவாதம். அத்தகைய விளக்கம் பல விதமான இறையியல் சிக்கல்களை உண்டாக்குகிறது. அத்தகைய ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரா தேவ தூதர்களுக்குன்னு ஒரு கேள்வி வருகிறது. இல்லை, ஏன்னா மனித குலம் மேலும் பெருகுவதற்கான நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார் என்பதை ஆதியாகமத்தின் ஆரம்ப அதிகாரங்கள்ல நம்ம தெளிவா அறிந்து கொள்ளுகிறோம். ஆனா அத்தகைய ஒரு உறவு தேவ தூதர்களுக்கு ஏஞ்சல்ஸுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆவி ரூபமான அந்த தேவ தூதர்கள் அப்படி உறவு உடல் உறவு கொண்டு பிள்ளைகளை பெறுவதாக ஒன்றை நம்ம வேதத்துல ஏனைய பகுதிகளில் வாசிப்பதில்லை. தேவ தூதர்களுடைய தன்மையை குறித்து அவள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுதும் வேதத்துல இந்த விதமான உறவு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக நாம வேதத்தில் பார்ப்பதில்லை. ஆகவே அப்படியான ஒரு முடிவுக்கு நம்ம ஒரு ஊகப்படுத்தி வருவதும் தவறானது. அப்படி என்றால் இதுக்கு என்ன சரியான விளக்கம்? ஆதியாகமம் 6:1 அந்த 4 சொல்லப்பட்டிருப்பதற்கு என்ன விளக்கம்? தேவகுமாரன் அல்லது தேவ குமாரர்கள் என்ற பதம் வேதத்தில் எவரை குறித்து மற்றவர்களை குறித்தும் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், அதாவது இயேசுவை குறித்தும் தேவ தூதர்களை குறித்தும் மனிதர்களை குறித்தும் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், அது கீழ்ப்படிவின் அடிப்படையிலான உறவை குறிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் ஒபீடியன்ஸின் அடிப்படையில் அந்த ரிலேஷன்ஷிப் அமைந்திருக்குங்கிறது என்ற அர்த்தத்திலேயே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து ஹீஸ் அ சன் ஆஃப் காட், தேவ குமாரன் என்று பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம், இயேசு தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மானுட வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருந்தார். அதனாலதான் அவருக்கு தேவ குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தேவனோடு ஒரு பிதா குமார் என்ற உறவு இருந்தது. அந்த உறவின் அடிப்படையில் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தினார் என்பதை அங்க பார்க்கிறோம். தேவ தூதர்கள் கர்த்தருடைய சேவகர்களாக அவருக்கு கீழ்ப்படிந்து பணிபுரிந்ததால் அவர்களை குறித்து சில இடங்களில் மட்டும் இந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன்னா அவங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை காப்ரியேல் மைக்கேல் எல்லாரும் செய்திருக்கிறாங்க. இதே பதம் தேவகுமாரன் என்ற பதம் கர்த்தரின் பிள்ளைகளான விசுவாசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாலே. That we are sons of God, we are children of God, விசுவாசிகள். ஏன் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவின் அடிப்படையிலே அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்பதனால தான் நாமும் சன்ஸ் ஆஃப் காட் என்ற ஒரு இதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இப்படி பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 6:1 கர்த்தரோடு உறவு இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த மனிதர்களுக்கும் கர்த்தரை அறியாமல் அவருக்கு விலகி இருந்து கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்தவர்களுக்கும் இடையில் உருவான திருமண உறவை பற்றி சொல்லுகிறது. அதாவது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இந்த உலகில் ஏற்பட்ட திருமண பந்தத்தையே அந்த பகுதி விளக்குவதாக இருக்கிறது. இந்த ஆதியாகமம் 6 காணப்படும் அதனுடைய உடனடி சந்தர்ப்பம், அதாவது இம்மீடியட் கான்டெக்ஸ்ட், அதை பார்க்கிற பொழுது இந்த விளக்கத்துக்கு அது பொருத்தமானதாக இருக்கிறது. நோவாவினுடைய காலத்திலே, இதற்கு பின்னால வருகின்ற அதிகாரங்களிலே, நோவாவுடைய காலத்திலே தண்ணீரால் உலகம் அழிந்த பிறகு உருவான சமுதாயம் காயினுடையதும் சேத்தினுடையதும் வழியில் வந்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். இதுக்கு முன்னால உள்ள அதிகாரங்களை போய் பார்க்கிற பொழுது ஆதியாகம் 4 காயின் வழியில் வந்தவர்களை பற்றி விளக்குகிறது. காயின் வழியில் வந்தவர்கள் கேத்தை செய்பவர்களாக இருந்தார்கள், அவர் கர்த்தரை விசுவாசிக்காதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் லாமேக்கு ரொம்ப முக்கியமானவன். ஆதியாகமம் 4 வாசித்து பார்த்தார், அவனே வேதத்துல நம்ம வாசிக்கிற முதலாவது பலதார மனத்தை முடித்திருந்தவன். 4:19 ஆதியாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது மட்டுமல்லாமல் அவன் கொலைகள் செய்வதில் ஆனந்தம் கொண்டவனாகவும் தன்னுடைய வாளை தவறாக பயன்படுத்தி அநேகரை கொலை செய்பவனாகவும் இருந்தான். அதையும் ஆதியாகமம் 4:23-24 நீங்க பார்க்கலாம். அப்ப இப்ப சொன்ன இந்த மனிதர்கள் ஆதியாகமம் 4 காயினுடைய வழியில் வந்த மனிதர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆதியாகமம் 5 அதுக்கு அடுத்த அதிகாரத்தை எடுத்து பார்க்கிற பொழுது அங்கு யாரை பார்க்கிறோம்? சேத்தை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமனுடைய இன்னொரு மகன், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வருகிற நீதியான சமுதாயத்தை உதாரணம் காட்டுகிறவனாக இருக்கிறான். அவன் வழியில் வந்தவர்களாக அந்த ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதே வழியில் வந்தவனே நோவா. ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப இந்த உதாரணங்கள்ல இருந்து, அதாவது ஆதியாகமம் 4:5 வாசித்து பார்க்கிற பொழுது நம்ம ரெண்டு பிரிவினர் அங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வருகின்ற ஒரு பிரிவினர், சேத்தின் வழியில் வந்தவர்கள். இரண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வரும் இன்னொரு பிரிவினர், காயினின் வழியில் வந்தவர்கள். சமுதாயம் இப்படிதான் வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது நோவாவுக்கு பிறகு. ஆகவே எபிரேய மொழி பாண்டித்யம் கொண்ட இறையியல் வல்லுநர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த 6:6 அந்த வேத பகுதி ஆரம்ப வசனங்கள் தேவ தூதர்களுக்கும் மானுட பெண்களுக்கும் இடையில் நடந்த திருமணமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களும், அதாவது அவிசுவாசிகளாக இருந்தவர்கள், அத்தகைய விசுவாசத்தை கொண்டிராதவர்களுக்கு இடையில் நடந்த திருமணமாகவே விளக்கி இருக்கிறார்கள். அப்படிலாம் மனுஷன் தப்பு செய்யறது இல்லையா? எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் பேப்டிசம் எடுத்து சர்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் ஒரு பொண்ண அவன் அழகா இருக்கிறா சௌந்தரியமா இருக்கிறான்னு பார்த்து அந்த ஆவிக்குரிய தன்மையில பார்க்காம வெறும் அழக பார்த்து விழுந்து கல்யாணம் பண்ணிடுறது இல்லையா? அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. அதைத்தான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒரு வார்த்தை பிரயோகத்தை மட்டும் வைத்து இந்த பதில ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் அந்த வார்த்தை பிரயோகத்தை மட்டும் வைத்து எந்த வேத பகுதிக்கு நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது. அந்த வார்த்தை பிரயோகம் வேறு பகுதிகளில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் திருமண பந்தம் ஏற்பட்டது என்று விளக்கம் அளிப்பதற்கு எந்த ஆதாரமோ அனுமதியோ வேதம் தரவில்லை. இது வெறும் ஊகம் மட்டுமே. முக்கியமான சிக்கலான வேத பகுதிகளுக்கு நாம் வருகிற பொழுது அந்த பகுதி அமைந்திருக்கும் உடனடி சந்தர்ப்பத்தையும் இமீடியட் கான்டெக்ஸ்ட், மற்றது விரிந்த சந்தர்ப்பம் தி லார்ஜர் கான்டெக்ஸ்ட், இது ரெண்டையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்ம தவறக்கூடாது. இன்னும் ஒன்றையும் இந்த பகுதியில கவனிக்கணும். இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அதுக்கு மறுபடியும் அந்த 6 வசனங்களையும் நம்ம வாசிப்போம். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 4வது வசனத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் பெருகியது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லானதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இப்ப இங்க 4வது வசனத்துல ராட்சதர் பூமியில் இருந்தார்னு வருது. அப்ப எல்லாம் சொல்லிடுறாங்க, இது தேவகுமாரர்கள் அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து மனுஷனாக இருந்த பெண்களை திருமணம் செய்து அவங்களுக்கு பிள்ளை பெற்றதுனாலே அவங்களெல்லாம் ராட்சதர் ரூபத்துல பலவான்களா இருந்தார்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுவும் தவறு. இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே கண்ணால பார்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறது, வேதம் படித்து கொடுக்கிற விளக்கம் அல்ல. இந்த ராட்சதர் இந்த எபிரேய மொழியில ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை வந்து நம்ம நினைக்கிற ராட்சதர் இல்ல, சரிங்களா? அவங்க பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இங்க அவர் அக்கிரமக்காரர்களா இருந்தார்கள், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, அங்க நம்ம அவிசுவாசிகளை விசுவாசிகள் திருமணம் செய்து அந்த மாதிரி சமுதாயம் வளர்ந்த பொழுது கர்த்தருக்கு அது பிடிக்கல. 3வது வசனம் சொல்லிட்டுதான் இல்லையா, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அதை நம்ம பார்க்கணும், தொடர்பு படுத்தி. ஏன் 3வது வசனத்துல கர்த்தர் அப்படி சொல்றாரு? அதுக்கு காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவன் அவருக்கு கீழ்ப்படியாம அவருக்கு எதிரான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். வேறும் சொல்லியிருக்கு, நீ சில வணக்கத்துல ஈடுபடக்கூடாது, புறஜாதியாரோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அது எனக்கு பிடித்தமில்லைன்னு சொல்லியிருக்க. என்னுடைய வார்த்தையை நீ பின்பற்றி என்னுடைய வழியில் நீ போக வேண்டும், உலகத்து மாம்சத்து பிரகாரமா நீ நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதை மீறி அவர்கள் அப்படி திருமண பந்தத்துல ஈடுபட்டதுனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் ஆவி உன்னோடு தொடர்ந்து போராடுவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். நீ நீ மாம்சம் தானே, நீ மனுஷனாக இருக்கிறதுனால அதுக்கான அந்த தண்டனையை பாருங்க. ஆண்டவருக்கு கீழ்படியாம போகிற பொழுது அவர் தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் ஆயுச குறைச்சிடுறாரு, நீ இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று மாற்றி விட்டார். அப்ப அந்த நாட்களிலே ராட்சதர் பூமியில இருந்தாருன்னா நம்ம ஒண்ணும் பெரிய ராட்சசங்கள நம்ம கதை புஸ்தகத்துல வாசிக்கிற மாதிரி அக்கிரமக்காரர்கள். இப்படி அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பிறக்கிற பிள்ளை எப்படி இருப்பான்? அந்த வீட்டுல வேதம் வாசிக்கப்படாது, ஏன்னா அவிசுவாசி விசுவாசி பேச்சு கேட்க மாட்டான், ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போக முடியாது, அந்த வீட்டுல ஜெபம் இருக்காது. அதனால பிறக்கிற பிள்ளையும் இதை பயன்படுத்தி கொண்டு தன் வழியில் போவான். அப்ப கேட்டின் வழியில் வளருகிறவள். அவர் ஆக்ரோஷமா அப்படியே வளர்ந்து வாலிப வயதுலாம் போகிற பொழுது பாவத்தை அதிகமாக செய்கிறவர்கள் ஆக்ரோஷமாக செய்வார்கள். இதத்தான் இங்க சொல்லுகிறது. அந்த ராட்சதர் என்று பயன்படுத்திருக்கிற வார்த்தை ஒரு அடையாள மொழி மாதிரி, இவர்கள் கேடானவர்கள். அந்த கேடானவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் பாக்குற பொழுது நம்ம உலகம் ரொம்ப பலம் இல்லாதவர்களாகத்தானே பாக்குறது. ஏன்னா எவனு அடிச்சா நம்ம திருப்தி அடிச்சிடுறது இல்ல, எவனு திட்டினா நம்ம திருப்தி திட்டுறது இல்ல. ஆகவே அவன் என்ன செய்யறான், அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தே இல்லாததுனால நம்ம அழிக்க பார்ப்போம். உலகம் இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க தான் பலம் உள்ளவங்களா நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க, அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. இதத்தான் இங்க சொல்லுகிறது. அப்ப அதனால என்ன நடக்கிறது, இப்படி இந்த மாதிரி தவறான ஒரு திருமண பந்தத்தாலே விசுவாசிகள் அவிசுவாசிகளை திருமணம் செய்து அவருடைய சந்ததி விசுவாசம் இல்லாமல் வளர்ந்து கொடூரமான கேடானவைகளை செய்து கொண்டிருந்ததுனால 5வது வசனம் பாக்குறது என்ன சொல்லுது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் பெருகியது. அது மட்டுமல்ல, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் பார்த்தார். விசுவாசிகள் விசுவாசிகளை திருமணம் செய்து அப்படியே போய்கொண்டிருந்திருந்தா இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்க. அவிசுவாசி அப்படியே தான் இருக்கிறான், ஆனா விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம விசுவாசிகளும் தப்பான வழியில போகிறதுனால அக்கிரமம் கூடத்தான் செய்யும். அப்ப அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 6வது வசனத்துல, தன் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவருக்கு ரொம்ப சேட், அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இவங்களெல்லாம் ஏன் படைச்சேன்னு அவர் சொல்றார். நம்ம மொழியில சொல்ல போன அவருடைய இருதயத்துக்கு அது விசனமாக இருந்தது. ஆகவே இந்த ராட்சதர்ங்கிறது வந்து கேடான திருமண உறவின் காரணமாக பிறந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வளர்ந்து மகா கேடுகளை அசுரத்தனமாக செய்தவர்கள். அந்த அளவுக்கு உலகில் பாவம் அவர்களால் பெருகியது. ஆகவே 5, 6வது வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது நமக்கு தெளிவா தெரியும். ஆகவே ராட்சதர்ன வார்த்தையை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. உலகத்துல ராட்சச மாதிரி மனுஷங்களை நம்ம பார்க்கல, ஹிட்லரை பார்க்கலையா, ராட்சசன்னு ஒத்துக்குவோமா இல்லையா, இடியாமின் ஒருத்தன் உகாண்டாவில இருந்தானா இல்லையா, ஒத்துக்குவீங்களா இல்லையா ராட்சசன். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, என்னைக்கும் அந்த மாதிரி இந்த வெனிசுவேலாவில இருக்கிறானே, நாட்டை ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்துறான், ராட்சசன் மாதிரி நடந்துக்கிறான். ஈரான்ல ஆள்றவங்களை நம்ம ராட்சசர் மாதிரி அவங்க நடந்துக்கலையா. ஏன் வட கொரியாவில நார்த் கொரியாவில இருக்கிறவன் சாதாரணமா இருக்கிறான், ராட்சசன் மாதிரி தான் நடந்துக்கிறான். ஆண்டவரை விசுவாசிக்காம மனுஷன் ராட்சசன் மாதிரி நடந்துக்கலாம், அதுதான் இங்க சொல்லுகிறது. இப்ப கடைசியா இந்த இடத்துல நாம் 2 காரியம், முதலாவது இந்த தேவகுமாரர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் சொல்றவங்க, போன தடவை நம்ம பார்த்த 2 பேதுரு அதுக்கு போயிட்டு, அது மட்டும் இல்லாம 1 பேதுரு 3 சொல்லியிருக்கிற காவலில் இருந்த ஆவிகள் இதையும் தொடர்பு படுத்தி இவங்க எல்லாமே தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள் அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. அது தப்பு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 2 பகுதியையும் சுபாக்கிழமை நம்ம பார்த்த பொழுது அந்த காவலில் இருந்த ஆவிகள் என்று சொல்லுவது நோவாவின் காலத்தில் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இறந்து போய் இப்பொழுது நரகத்துல இருக்கிறவர்களை குறிக்கிறதுக்கு அடையாள வார்த்தைன்னு சொல்லிட்டேன். ஆகவே இதை அங்க தொடர்பு படுத்தி விழுந்து போன ஏஞ்சல்ஸ் சொல்றது தவறானது. இப்ப நான் சொன்ன இந்த விளக்கம், அதுக்கு ஆதாரம் எல்லாம் நான் காட்டி இருக்கிறேன். இந்த விளக்கத்தை அநேக நல்ல வேத அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சீர்திருத்த வாதிகள்ல ரொம்ப முக்கியமானவராக இருந்த ஜான் கால்வின், அவரை பற்றி நான் எத்தனையோ தடவை எழுதி இருக்கிறேன், பிரசங்கம் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அவர் வந்து இந்த ஏஞ்சலோடு தொடர்பு படுத்துகிறத அப்சர்டுன்னு சொல்றாரு. சரிங்களா, தி தட் ஏன்ஷியன்ட் ஃபிராக்மெண்ட் கன்சர்னிங் த இன்டர்கோர்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வித் விமன், அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து உலகத்து மனுஷர்களோட பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுவது அபண்டன்ட்லி ரிஃப்யூட்டட் பை இட்ஸ் ஓன் அப்சர்டிட்டி அண்ட் இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் லேர்னட் மென் ஷுட் ஃபார்மலி ஹேவ் பீன் ஃபேசினேட்டட் பை ரேவிங்ஸ் சோ கிராஸ் and prodigious. The opinion also of the Chaldean paraphrase is frigid. ஆகவே அவர் இதை ஏற்றுக்கொள்ளல. ஜான் கால்வின் இதை முழு தவறானது, அந்த தேவகுமாரர்களை ஏஞ்சல்ஸ் சொல்றது தவறானதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று ரொம்பவும் பிரபலமான ஒரு வேத வியாக்கியான விரிவுரையாளர், அவருடைய பேரு கைலன் டெலிச்சின்னு பேரு. அவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரபலமான வியாக்கியான கொடுக்கிற விரிவுரையாளர்கள். ஆகவே இதை ஏஞ்சல்ஸ், விழுந்து போன ஏஞ்சல்ஸ் சொல்லுவது வேதத்தோடு ஒத்து போகாதது என்று அவர்கள் ஆதியாகமத்துக்கு கொடுத்த விளக்கத்துல தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு பெரிய ஸ்பர்ஜனுக்கு முன்னால மெட்ரோபாலிட்டன் டேபனாக்கல்ல பாஸ்டரா இருந்தவர் ஜான் கில்னு சொல்லுகின்ற ஒரு பிரபலமான பேப்டிஸ்ட் பிரீச்சர், அவரும் கூட ஆதியாகமத்துக்கு கொடுத்த விளக்கத்துல இது தவறானதுன்னு சொல்லி இருக்கிறாரு. Those sons of God were not angels, either good or bad, as many have thought. அநேகர் நினைக்கிற மாதிரி அந்த sons of God நல்ல ஏஞ்சல்ஸோ பேட் ஏஞ்சல்ஸோ இல்ல. Since they are incorporeal beings and cannot be affected with fleshly lusts or marry and be given in marriage, generate and be generated. அப்ப மனுஷனுடைய மனுஷனா படைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. மேத்யூ போல் இன்னொரு நல்ல சீர்திருத்த விளக்க வேத விளக்கவியலாளர், அவரும் சொல்லுகிறார் இது வந்து சேத்தின் வழியில் வந்த விசுவாசிகளை குறித்து தான் அங்க தேவகுமாரர்கள் என்று சொல்லுவதாக ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஜெனீவா பைபிள் காமெண்ட்ரி அதை எடுத்து பார்த்தாலும் கூட இப்ப நான் உங்க முன்னுக்கு வச்ச கருத்தை தான் அதுவும் வைக்கிறது. இப்ப நவீன காலத்துல நம்ம பார்க்கிற பொழுது கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக மரித்த ஆசிஸ் ப்ரௌல், அவர் ஒரு ரிஃபார்ம் தியோலோஜியன், அவரும் கொடுத்து கூட நான் முன்வைத்த கருத்தை தான் வைக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த மாதிரியான நல்ல வேத விளக்க உரையாளர்கள் எல்லாம் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிடாம சரியா அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையில், கான்டெக்ஸ்டின் அடிப்படையில் பார்த்து இது மனிதர்களைத்தான் சொல்லுகிறது, அந்த மனிதர்களை ரெண்டா பிரிச்சு விசுவாசிகளையும் அவிசுவாசிகளுக்கும் நடந்த அந்த உறவை பற்றி தான் சொல்லுகிறதாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இப்ப நான் இந்த பகுதிக்கு கொடுக்கின்ற வேத விளக்கம். இதுக்கு பிறகு இது சிக்கலானதா உங்களுக்கு படாதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இதை திரும்ப கூட இதை கேட்டு சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாக்குற பொழுது இது உங்களுக்கு கூட தெளிவாகலாம். ஆனா இப்ப இந்த நேரத்துல சில பாடங்களை இங்க இருந்து படிக்கணும். இப்ப இதுல இருந்து நம்ம படிக்கிற பாடம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ரெண்டு பாடம் நம்ம படிக்கலாம் இந்த பகுதியில இருந்து கூட. முதலாவது கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ், உண்மையாகவே மறுபிறப்பு அடைந்தவர்கள், ரீஜெனரேட்டட் பீப்புள், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை ஒருபோதும் திருமணம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம பையனுக்கு யாரும் பொண்ணு கிடைக்குது இல்ல, ரிஃபார்ம் சர்ச்ல இருந்துட்டு சரி ஒரு பெண்டிகாஸ்டல் பொண்ணா பாப்போமே, ஒரு சிஎஸ்ஐ பொண்ணா பாப்போமே. நீங்களாம் உண்மையிலேயே சீர்திருத்த சபைகள்ல இருக்கவே கூடாது இந்த மாதிரி சிந்தனை இருந்தா, ஏன்னா அது தப்பு. ஏன்னு சொன்ன ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறாங்கிறதுக்காக அவன் விசுவாசியா இல்ல. உங்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியாது சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எப்படி இருக்குன்னு. முதல்ல பிஷப்பா இருக்கிறவனுக்கே மறுபிறப்பு நடக்கல, ஏன்னா குடும்பத்துல அப்பா இருந்துட்டாருன்னு அவனை போட்டுடுறாங்க. அவங்க அங்க என்னத்தை பார்க்க முடியாது, ஏதோ கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருந்துடலாம் இல்லன்னே சொல்ல மாட்டேன். ஆனா பெரும்பாலானவர்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்கள், ஒரு ஒரு என் அப்பா கிறிஸ்தவரா இருந்தாரு அதனால நான் கிறிஸ்தவரா இருக்கிறேன் இருக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய பாவத்துக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கல, அவருடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் மாற்றப்படல, அவர்கள் விசுவாசிகளாக இருப்பதற்கான அந்த ஆவிக்குரிய நிலைமை அவருடைய இருதயத்துல நடக்கல. யாரு கூட நீ என்ன கிறிஸ்தவ பெயர் வச்சிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, அது உங்களை கிறிஸ்துவனை ஆக்கிறாது, ஒரு கிறிஸ்தவ பெண்ணா ஆக்கிறாது. உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கணும், உங்க பாவத்தை நீங்க உணர்ந்திருக்கணும், உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்பி இருக்கணும், தேவன் அந்த மனம் திரும்புதல உங்களுக்கு கொடுத்திருக்கணும். உங்களுடைய பழைய வாழ்க்கை என்ன, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறத நீங்க தெளிவா சொல்லக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி நிலையில இல்லாத எவருமே கூட கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. அது தவறா போய் ஒரு கிறிஸ்தவன் ஒரு தவறான பார்வையால ஒரு பெண்ணை பார்த்து சும்மா ஆசைப்பட்டு ஒரு கிறிஸ்தவன் இல்லாதவங்களை நீ திருமணம் செய்தா உன் வாழ்க்கை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பம் வேணா போயிடும். பிள்ளைகளுக்கு சரியாக வருவதற்கான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுக்கல. அது நம்ம இனத்துல இந்த திருமணம்ங்கிறது ஒரு பெருசா போச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்காரனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதுறாங்கன்னா திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு எழுதலாம். அவங்க பிறக்கிறதே திருமணத்துக்காக, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. பிறந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது எப்ப கல்யாணம் நடக்கணும்ங்கிறது, இது ரொம்ப அனாவசியம். கல்யாண வாழ்க்கையில அவசியம், ஆனா எல்லாருக்குமே திருமணம் நடந்துடுறது இல்ல. நடந்திருக்கா இல்ல? அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்திருந்தா அதுல பிரயோசனமே இல்லை பாருங்க. ஆகவே விசுவாசிகள் ஒரு கவனமா இருக்கணும். அவிசுவாசிகளை எந்த காரணத்திலையும் நம்ம போய் திருமணம் பண்ணிட முடியாது. ஏன்னா அப்படி செய்தீங்களாச்சு பெரிய ஆபத்துல போய் முடியும். ஏன்னா அவிசுவாசிகள்ல ஆவிக்குரிய எதையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் பாஸ்டர் என்ன கல்யாணம் பண்ணி அவங்கள கோயிலுக்கு கொண்டாந்துடலாமே? ஆண்டவருக்கே ஒருத்தனை விசுவாசி ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது. இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய பாவத்தை போக்குறதுக்காக. உங்களால அவ்வளவு எளிதா யாரையும் கோயிலுக்கு கொண்டு போய் கிறிஸ்துவ ஆயிட முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தர் யாருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு வரும். அத நம்ம கைய தூக்கிய ஒரு பாஸ்டருக்கு 10-15 ரூபாய கொடுத்த வாங்கிட முடியாது. தேவன் கொடுப்பது ரட்சிப்பு. அது நாகமான் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தி கொள்கிற ஒருவனுக்கு தான் ரட்சிப்பு வருமே தவிர வேற யாரு கிட்டையும் அந்த ரட்சிப்பு அவ்வளவு லேசா வந்துடாது. ஆண்டவர் அது கிருபையின் மூலமாக இலவசமாக கொடுத்தது. ஆகவே நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். பாஸ்டர்ஸ் கவனமா இருக்கணும். விசுவாசிகள் விசுவாசிகளை திருமணம் பண்ணுகிறதாகத்தான் இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு அப்படி பண்ணாததுனால. ஆண்டவர் இவங்களை ஏன் படைச்சேன்னு வெறுத்து போய் சொல்ற அளவுக்கு இருக்கு. நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சில வசனங்களை பாக்குறேன். ஆதியாகமம் 26:34-35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்கள். ஏன் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்துச்சு? ஆண்டவர் விசுவாசிக்காதவங்களை போய் கல்யாணம் பண்ணதுனால. யாத்திராகமம் 34:14-16. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் இல்ல தேவன். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகள் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரனையும் அவர்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். எவ்வளவு அழகான அருமையான வேத பகுதி. விசுவாசி அவிசுவாசிய திருமணம் பண்ண என்ன ஆகுங்கிறத இங்க யாத்திராகமம் 34 அப்பட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கு. கேக்குறீங்களா? காது கொடுத்து கேட்க வேண்டியது. இளம் வாலிபர்களாகவும் வாலிப பெண்களாகவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீங்க விசுவாசிகளா இருந்தா அவிசுவாசி அவிசுவாசிய திருமணம் செய்யலாம், அதுக்கு தடையே இல்லை. ஆனா ஒரு விசுவாசி அவிசுவாசிய திருமணம் பண்ணக்கூடாது. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது. என்னது? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தையும் யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். வேற என்ன சொல்லுது? அத அந்நியர்களை புறஜாதிக்காரர்களை அவிசுவாசிகளை திருமணம் பண்ண வேதம் என்ன சொல்லுது? அருவறுப்பானது, அது பரிசுத்த குலைச்சலான காரியம். அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்களாக. மாட்டில் வந்து மாட்டையும் ஆட்டையும் கட்டி ஓட வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல, ரெண்டு மாடா ஒரே இனத்துல தான் வைப்போம். சாதாரண மனுஷனு கூட அது தெரியுது. நம்ம அவிசுவாசியும் விசுவாசியும் கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏற்பட முடியாது. இந்த வேத பகுதி இதை போதிக்குது. இரண்டாவது பாடம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசிக்காமல், அதாவது அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி அவரை விசுவாசிக்காமல், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மகிமைக்காக ஒருவராலும் வாழ முடியாது. இப்ப இந்த காலகட்டம் இன்னைக்கு கூட நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு சின்ன கிருமியை வச்சு ஆண்டவர் எவ்வளவு நாடுகளை, எவ்வளவு பெரிய பெரிய தேசங்களை, தலைவர்களை எல்லாம் மண்டி போட வச்சிட்டார். அமெரிக்காவில இந்த கொரோனா பிடிச்சிருக்கிற கேசஸ் எல்லாம கூடிக்கிட்டே போகுது. இந்த வரப்போற 2 வாரம் ட்ரம்பினுடைய வாயிலிருந்து நெகட்டிவா ரொம்ப வராது, எல்லாம் பாசிட்டிவ். அவ்வளவு பாசிட்டிவான மனுஷனும் கூட வேற வழி இல்லாம இந்த 2 வாரமும் மகா கோரமான வாரங்களாக அமெரிக்காவுக்கு இருக்க போகுதான். ஏன்னா அவ்வளவு பேர் சாக போறாங்க. 2,40,000 பேர் வரையில இறந்து போகலாம்னு அவங்க கணக்கு கொடுக்கறாங்க மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். 240,000, ஹியூஜ் நம்பர். அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முந்தி, ஒரு வாரத்துக்கு முந்தி 3.3 மில்லியன் ஜாப் இல்லாம போனவங்க இப்ப டபுள் ஆகி 6.6 மில்லியன் ஜாப் இல்லாம போச்சு. இன்னும் சில நாட்கள்ல இது 10 மில்லியன் ஜாப் இல்லாம போகும்னு கூட சொல்றாங்க. உலகத்திலேயே ஒரு உயர்ந்த நம்பர் 1 நாடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேங்கிறத கொஞ்சம் நினைச்சுப்பார். உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஆற்றல் திறமைகள், உன பத்தி நீ பெருசா நினைச்சுக்கிட்டுதான் இருக்கிறியே மனுஷா, நான் இருக்கிறேங்கிறத நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறியே. நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல உன என்ன பண்ணலாங்கிறத நீ நினைச்சுப்பாருன்னு சொல்லியா. அமெரிக்கா விட்டு ஐரோப்பா, பெரிய நாடுகள், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், 3 நாட்டிலையும் செத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. செத்துட்டு இருக்கிறவங்க உங்களால தடுக்க முடியல. மனுஷனை உயிரா வச்சிருக்கிறதுக்கு வென்டிலேட்டர்ஸ் பத்தாது, இல்ல என்னவோ பண்ணி பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இறக்குற ஜனம் கூடிக்கிட்டே கூடிக்கிட்டே போகுது. மத்த நாடுகளுக்கும் வரப்போகுது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊரும் தடுப்பு தடை போட்டு இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுனுக்கு போக முடியாதபடி வந்துடும் எல்லா நாட்டிலையும். ஆண்டவர் கிருபை பாராட்டி இத ஸ்டாப் பண்ண தவிர இந்த முழு உலகத்திலையும் ஒருத்தர் இல்ல, ஒரு ஆற்றல் உள்ள ஒருத்தர் கூட இல்ல அதை நிப்பாட்டுறது. ஆண்டவர் பேசலையா? இந்த நேரத்திலையும் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம, தொடர்ந்து வீட்டிலையும் சபையிலையும் இருந்து சுவிசேஷ செய்தியை கேட்டு 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 இயேசு பாவிகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் வந்து மரித்தார். அந்த தேவன் இலவசமாக, நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, என்னை நம்பு, நீ பெரியவன் இல்ல, நீ பாவி இருக்கிறேங்கிற அதை நினைச்சு நீ ஏன் கைய பிடிச்சிக்க, என்ன நம்பு, வேற எதையும் நம்பாமன்னு சொல்லி சொல்லி கேட்கிறாரு. ஆனா இன்னும் அந்த கடினமான இருதயத்தோட அந்த ஆண்டவட்ட வராம இருக்கிற உங்கள இருந்தா அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவது? இப்ப ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த காலங்கள்ல ரொம்ப வல்லமையா மனுஷன் கலங்கி போய் நிக்கிறான், என்ன செய்யறன்னு தெரியாது. இது கொஞ்சம் கூட ஆரம்பிச்சுன்னா பிரச்சனைகள் தான் கூட ஆரம்பிக்கும். எங்க நாட்டிலேயே எடுத்தா நியூசிலாந்து சின்ன நாடு, 5 மில்லியன் பீப்புள் தான். மற்ற நாடுகளை விட இங்க லாக்டவுன் ரொம்ப சீரியஸா இருக்குது. எல்லாம் இழுத்து முடியாச்சு. ஒரு ஷாப்ஸ் திறந்து இல்ல, மால்ஸ் திறந்து இல்ல. அப்ப இது மட்டும் கூடுச்சுன்னா பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார பாதிப்பு பயங்கரமா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து காசு கொடுக்கறாங்க, பட்ஜெட்டுக்கு போடுறாங்க, ஆனா அதெல்லாம் கடன் தான் வாங்கணும். வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கணும். அவ்வளவு பணம் எங்க நாட்டுல இல்ல. அப்ப அந்த கடன் இது முடியற நேரம், ஆண்டோடைய கிருபையில முடிய போகுதுன்னா எப்ப முடிய போகுதுன்னு தெரியாது. எவ்வளவு கடனா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டு மக்கள் பூரா கடனாளியா இருப்பாங்க, நாடு கடனாளியா இருக்கும். மனுஷன் எவ்வளவு தூரம் முடியாத நிலையில இருக்கிறாங்கறத ஆண்டவர் சொல்றாரு. உங்க முடியாத நிலையைய, உங்க இயலாம இருக்கிற நிலைமைய நீங்க உணர்றீங்களா? இந்த காலப்பகுதியிலையும் இந்த நேரத்திலையும் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக விசுவாசிக்காதவனுக்கு இதை விடவும் என்ன கோரமான காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டேன், 85 வயசான ஸ்காட்லாண்ட்ல இருந்த, நான் நேர்ல பாக்கல, ஆனா அவரை பத்தி ரொம்ப தெரியும். என்னுடைய நண்பர்களுக்கு அவர் ஃப்ரெண்ட், ஒரு பெரிய பிரசங்கி, ஜே ஜே மறை, ஜான் ஜே மறைன்னு அவருக்கு பேரு. பேனர் ஆஃப் ட்ரூத்துக்கு அவர் ஒரு ட்ரஸ்டியா இருக்கிறாரு. அந்த 85 வயசான அந்த ரிட்டையர்டா இருந்து இருந்த பிரசங்கி, பிரபலமானவர், அவர் கொரோனா நோய் வந்துச்சு. ஏற்கனவே அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. கொரோனா வந்தா அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப மோசமாக்கிடுமா, அதனால அவர் இறந்து போய்விட்டார் ரொம்ப சீக்கிரத்துல. இந்த கொரோனா வந்திருக்காட்டி இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட இருந்திருப்பார், பட் இறந்து போய்விட்டார். ஆனா என்ன தெரியுமா, அவர் கிறிஸ்தவர்ல, கொரோனா இல்ல என்ன வந்தாலும் அவர் இன்னைக்கு கிறிஸ்துவோடு இருக்கிறார். அதான் பெருசு. இந்த கொரோனாவில யாரும் இறந்தாலும் நீங்க கிறிஸ்தவரா இல்லாட்டி ஆண்டவருடைய சன்னிதானத்தை அடையவே முடியாது. எங்க அந்த விழுந்து போன ஆவிகளும் நோவாவின் காலத்துல ஆண்டவருடைய செய்தியை சுவாசிக்க மறுத்து இன்னைக்கு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நரகத்துக்கு போறதை தவிர வேற வழியே இல்லை. இந்த காலம் நமக்கு சிந்திக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிந்தியுங்க. தேவனை அறியாதவர்கள் காலதாமதம் பண்ணாம சுவிசேஷத்தை கேளுங்க, வேத புத்தகத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதய மாற்றத்துக்காக, உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக இயேசுவிடத்துல வாங்க. இயேசு இலவசமா தன்னுடைய கிருபையின் மூலமாக அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த காலப்பகுதியில் நீங்க விசுவாசத்தை அடைந்து எந்தவித பயமும் இல்லாம இயேசுவில் கொடுக்கின்ற அந்த சந்தோஷத்தோட நம்ம பல்லோகத்தை நினைச்சு பார்த்து வாழலாமே. ஏன் அதை செய்யக்கூடாது? பெற்றோர்களா இருக்கிறவங்க இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும். பயமுறுத்துறதுக்காக அல்ல, அவர் தைரியத்தோட இயேசுவை பின்பற்றுவதற்காக. இப்படி இயேசுவை தெரிந்து விசுவாசித்து வாழாதவர்கள் அவரை மகிமைப்படுத்த முடியாது. இந்த காலத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், இந்த பகுதி மூலமாக கூட பேசுகிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்திலே நீர் கூட இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் பல பேருக்கு அது சிக்கலானதாக தெரிந்த பொழுதும் அதன் மூலமாக நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். அந்த வேத பகுதி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கியது மட்டுமல்லாமல் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள துணை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாதம், உம்முடைய வேதம் சத்தியமானது, உம்முடைய வேதம் வல்லமையானது, அதில் எந்த விதமான தவறுகளுக்கோ குழப்பங்களுக்கோ இடமில்லை. அந்த வேதமே எங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றது, ரட்சிப்பை கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் இத்தனை பேரை கூட்டி வந்து இவர்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீ பேசியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தும், பெருக செய்யும். இந்த நேரத்தில் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கிருபையினாலே போஷிய ஆண்டவரே. உம்மை அறியாத வாலிபர்கள், வாலிப பெண்கள் இருந்தா அவர்களோடும் பேசும். இந்த காலங்களை பயன்படுத்தி அவர்கள் உண்மை விசுவாசிக்கும்படியாக அவருடைய இருதயங்களை உம் பக்கமாக திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன்.